நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகமும் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று இரண்டு அன்பர்களிடமிருந்து மூன்று கேள்விகள் வந்திருக்கின்றது. அது தொடர்ச்சியான கேள்விகளாகவும் இருக்கின்றது. இரண்டு கேள்வி, அவற்றுக்கு முடிந்த அளவு நாங்கள் பதில் காண்போம் என்று பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். முதலாவது அன்பருடைய கேள்வி, இது நெடுகவும் வருகின்ற கேள்விதான், ஆனால் அந்த அன்பர் ஒழுங்காக எங்களுடைய சத்சங்கத்தை தொடர்ச்சியாக கேட்பவர் தான், ஆனால் அப்படி இருந்தும் அவர் இந்த கேள்வியை மீண்டும் எழுப்புகின்றார். தங்களுடைய குடும்பத்தில் 4 பேர் இருக்கின்றோம் ஐயா, 3 பேர் கிரியா யோகத்தில் இருக்கின்றோம். கடந்த ஒரு 4-5 வருடங்களாக ஒருவர் மாத்திரம் அதற்குள் வரவில்லை. இன்னும் தான் வருவன், அவர் வருவார் என்று எதிர்பார்த்திருக்கின்றேன், ஆனால் அவர் இன்னும் எங்களுடன் இணையவில்லை. இந்த பயிற்சியில் நாங்கள் 3 பேரும் தீட்சை எடுத்தவர்கள், பயிற்சியை மேற்கொள்கின்றோம். ஏன் அவரை எனக்கு எங்களுடைய பயிற்சிக்குள் கிரியா யோகத்திற்குள் கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது? தான் எதிர்பார்த்தது வீணாகி கொண்டு போகின்றது, 4 வருடங்கள் ஆகின்றது என்று அந்த அம்மா கேள்வி போட்டிருந்தார். இது நாங்கள் சைவ சித்தாந்தங்கள் படித்து கொண்டு போகும்போது இதற்குரிய விளக்கங்கள் முழுமையாக அங்கு தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒரு குடும்பத்தில் இணைந்திருந்தாலும் மீண்டும் அதைத்தான் சொல்லுகின்றேன், எங்களுடைய வினைக்கேற்றபடிதான் இறைவன் இந்த குடும்பத்தை இந்த உடலில் ஏற்படுத்துகின்றார். அந்த குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஆன்மாக்கள் மற்ற ஆன்மாக்களுடைய வினைப்பயன்களை வைத்து தங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்கு அது அமைத்து கொடுக்கின்றார் இறைவன். ஆகவே எங்களுடைய குடும்பத்தில் 4 பேர்கள் இருந்தாலும் நிச்சயமாக அந்த 4 பேரும் கிரியாயோகம் செய்ய வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை அல்ல. அந்த கிரியாயோகம் செய்யாமல் இருப்பவர் இந்த பிறப்பில் அவர் வினைகள் அனுபவிக்க வேண்டியது இருந்திருக்கலாம், அல்லது வினைகள் ஓரளவு முடித்து வந்தவராக இருந்திருக்கலாம், அது எவ்வாறும் இருக்கலாம். ஆனால் இந்த 4 ஆன்மாக்கள் உங்களுடைய குடும்பத்தில் சேர்ந்திருப்பது, 4 ஆன்மாக்களும் வினைகள் ஆற்றும் போது அந்த வினைகளால் மற்ற ஆன்மாக்கள் துன்பங்கள் இன்பங்கள் அடைகின்றது. அவையெல்லாம் அந்தந்த ஆன்மாக்கள் கொண்டு வந்த வினைக்கேற்ற மாதிரி இறைவன் அந்த குடும்பத்தை அமைக்கின்றார் என்பதுதான் உண்மை. இதை நாங்கள் பல இடங்களில் உலகியலில் பார்த்திருக்கின்றோம். ஒரு பிராமண குடும்பத்தில் இருக்கும் ஒரு பிள்ளை அசைவம் சாப்பிட்டு கொண்டு திரியலாம், ஆனால் அது சுத்த பிராமண குடும்பமாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் நாங்கள் நேராக பார்க்கின்றோம். ஆகவே இந்த உலகத்தில் அந்த குடும்பம் எந்த நிலையில் அமைந்திருந்தாலும் நிச்சயமாக அந்த கட்டுக்கோப்புக்குள் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அவை அவையுடைய வினைகளை பொறுத்துத்தான் அவர்கள் சேர்ந்திருப்பார்கள். ஆகவே நீங்கள் அவரை மாற்றுவதென்று சொல்லாமல் நீங்கள் செய்வதை நீங்கள் செய்து கொண்டு போங்கள் உங்களுடைய பயிற்சியை. ஆனால் அதனால் அவருக்கு நிச்சயமாக பெனிஃபிட் என்று சொல்லுவோம், அதிலிருந்து அவருக்கு பயன் உண்டு உங்களுடைய பயிற்சிகளில் இருந்து. ஏனென்றால் அவர் உங்களுடைய வீட்டுக்குள் இருப்பதால் அந்த வைப்ரேஷன் என்று சொல்லப்படும் அந்த ஆன்மீக அதிர்வு அவருக்கும் கிடைக்கின்றது புற உடலில். ஆகவே அவர் ஒரு சிறிதளவு உங்களுடைய பயிற்சியில் இருந்து சிறு பெர்சன்டேஜ் என்று சொல்லுவோம், சிறு வீதத்தை அவர் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரே வீட்டுக்குள் இருப்பதால் அதை மாத்திரம்தான் அவர் எடுப்பார். ஆனால் அதே நேரம் அவர் கிரியா யோகத்திற்கு இன்னும் பயிற்சி செய்ய துவங்கவில்லை என்பதற்காக அவருடைய ஆன்மா கொடுத்து வைக்காத ஆன்மா என்று மாத்திரம் நினைத்து விடாதீர்கள். அவருடைய வினைக்கேற்றபடி இவ்வளவு நாளும் இன்னும் அவர் இயங்கவில்லையே தவிர, சில வேளை இன்னும் 1-2 வருடங்களில் உங்களை விட முன்னேற்றமாக கிரியா யோகத்துக்கு இறங்கி அவர் உங்களை விட மேலும் பயிற்சி செய்யக்கூடிய ஆன்மாவாகவும் இருக்கலாம். அது அவருடைய வினையை பொறுத்தது. ஆகவே நீங்கள் அவருடைய வருகை இன்னும் கிரியா யோகத்துக்கு இல்லை என்று உங்களுடைய மனதை தாய் என்ற முறையில் நீங்கள் உடைத்து கொள்ளாது. உங்களுடைய பயிற்சிகளை செய்யுங்கள். அவர் வர வேண்டிய நேரம் வருவார். வரக்கூடிய வினைகள் இருந்தால், அதாவது நல்வினைகள் இருந்தால், அவர் நிச்சயமாக அதில் இறங்குவார். ஏனென்றால் அவருடைய பிறப்பு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் இருக்கின்ற, சரி, அவருடைய வாழ்க்கை இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் இருக்கின்றபடியால் அவர் அந்த நேரத்தில் சேர்ந்து கொள்வார். ஏனென்றால் அந்த கூட்டத்தில் இருக்கின்றார். உங்கள் மிச்ச 3 பேரும் நீங்கள் இதை செய்யும் போது, அந்த நல்ல சாதகர் கூட்டத்தில் இருக்கும் போது ஓரளவு சந்தர்ப்பம் உண்டு. மனதை தளர விடாது, நீங்கள் செய்து கொண்டு போங்கள். ஒருவரையும் திணிக்கக்கூடாது கிரிய யோகத்தில் என்று குருமார்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகவே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் என்று இந்த தாய்க்கு நான் பதில் கொடுக்கின்றேன். அடுத்தது ஒரு கேள்வி வந்துச்சு. அதே அம்மாவிடம் இருந்து, நான் என்னுடைய பயிற்சியை பற்றி இங்கு கேட்கின்றேன் ஐயா. நான் ஓரளவு பயிற்சி செய்கின்றேன், ஆனால் என்னுடைய முன்னேற்றங்கள் நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் நான் முழுமையாக பயிற்சி செய்தென்று சொல்ல முடியாது. விட்டு விட்டும் செய்வேன் அதே நேரம், ஆனால் ஆர்வமாக செய்கின்றேன் செய்யும் போதெல்லாம் என்று சொல்கின்றார். ஆனால் விட்டு விட்டு செய்வேன் என்றும் எழுதியிருக்கின்றார். ஆகவே இந்த அன்பருக்கு மற்ற எங்களுக்கு எல்லோருக்கும் சேர்த்து நாங்கள் இவற்றை என்ன மாதிரி இதை பார்க்க முடியும் என்றால், நாங்கள் விட்டு விட்டு செய்வது அல்லது கொஞ்சமாக செய்வது அல்லது ஆர்வத்துடன் மன ஆர்வத்துடன் இருக்கின்றோம் ஆனால் செய்கின்றோம் என்று நினைத்து செய்வது எல்லாம் முழுமையான பயிற்சியாக முடியாது. இதற்குரிய காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், எங்களுடைய ஆணவ மலம், இந்த உலக இன்பம், உடல் இன்பம், உடல் நலம், ஆசைகள், இவைதான் இதற்குரிய காரணம். இதை பேராசிரியர் ஒரு இடத்தில் சைவ சித்தாந்தத்தில் ஒரு உதாரணமாக சொல்கின்றார். இப்படியான விடயங்களை, அது என்ன உதாரணம் கொடுக்கின்றார் என்றால், நீங்கள் ஒரு வயலுக்கு நீர் இறைக்கின்றீர்கள். அந்த வயலில் சில சில இடங்களில் எலி பொந்துகள் இருக்கின்றது. பொந்துகள் என்று சொன்னால் அது ஒரு ஓட்டை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் வயலுக்கு நீர் பாய்ச்சும் போது, பாய்ச்சி முடிந்து விட்டு அந்த வயலை சுற்றி பார்க்கும் போது எல்லா இடத்திலும் நீர் போயிருக்காது. அதற்குரிய காரணம் என்னவென்றால், எங்கெங்கு பொந்துகள் இருக்கின்றதோ, எலி பொந்துகள், அதன் வழியாக நீர் கீழே ஓடிவிடும். அந்த பயிருக்கு முழுமையாக தண்ணீர் போகாது. அதே போல்தான் எங்களுடைய நிலையும். நாங்கள் பயிற்சி செய்கின்றோம் இல்லை என்பதல்ல, அதை விட்டுவிட்டு செய்கின்றோம். அதை ஒழுங்காக செய்வதில்லை, அதை முழுமையாக செய்வதில்லை என்றால், இப்படியான எலிப்பொந்துகள் என்ற உவமானத்தைப் போல் எங்களுக்கும் இந்த உலகியல் அல்லது உடல் ஆசைகள், அவற்றின் மூலம் இந்த பொந்துகள் ஏற்படுகின்றது, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. அந்த பொந்துகளுக்குள்ளால் அந்த நீர் வயலில் எலிப்பொந்துகளுக்குள் செல்வது போல எங்களுடைய பயிற்சியும் வீணாக்கப்படுகின்றது இந்த மற்றைய உலகியல் விடயங்களில். அதனால்தான் அந்த முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்கிறத அளவு துரிதமாக இருக்காது என்பதை அந்த உபமானத்தை வைத்து உங்களுக்கு அதை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது என்று. ஆகவே உங்களுடைய இரண்டாவது கேள்விக்குரிய பதிலை நீங்கள் அப்படி நினைத்து பாருங்கள். ஆகவே ஒன்றும் பிழையில்லை. இந்த விடயங்களை நாங்கள் சிறிது சிறிதாக இந்த உலகியல் விடயங்களை விட்டு ஒதுங்கும் போது நிச்சயமாக உங்களுடைய முன்னேற்றம் நன்றாக அமையும் என்று அதுக்கு விடை காண்போம் என்று. ஆகவே நன்றி அம்மா உங்களுடைய இரண்டு கேள்விகளுக்கு. அடுத்தது இன்ன மற்ற என்பருடைய கேள்வி வந்திருக்கின்றது. அது ரெண்டு கேள்வி. அது என்னவென்றால், நான் பாபாஜியிடம் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் ஐயா. அவர் சில நேரங்களில் நான் எனக்கு தேவையான விடயங்களை செய்கின்றார். ஆனால் சில நேரங்களில் அது கிடைப்பதில்லை. அதற்குரிய காரணம் என்ன ஐயா? ஒரு நேரம் தர்ற மாதிரி இருக்கின்றது, எல்லாம் சரியாக இருக்கின்றது, இன்னொரு நேரம் சரியாக இல்லை என்று சொல்கின்றார். அதுவும் ஒரு பெண் சாதகர்தான். ஆனால் தான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்று அதை அங்கு அந்த குறிப்பு தந்திருக்கின்றார். அதை விட வேறு ஒன்றும் தரவில்லை, தரவுகள் ஒன்றும். ஆனால் அவர் தந்த தரவை வைத்து அதற்கு பதில் கண்டால் என்ன மாதிரி காணலாம் என்றால், நம்பிக்கை வேறு, சரணாகதி வேறு. நம்பிக்கை வைக்கலாம், நீங்கள் கடவுளை நம்பலாம், பாபாஜியை நம்பலாம், ஆரையின் நீங்கள் நம்பலாம். ஆனால் சரணாகதி என்பது நீங்கள் உங்களை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அது முழு சரணாகதி என்றிருக்கு, அதாவது கண்டிஷனல் அன்கண்டிஷனல் என்றிருக்கு. ஆகவே நீங்கள் நிபந்தனையுடன் நிபந்தனையற்ற சரணாகதி, இந்த ரெண்டு விதமாக சரணாகதியை அடையலாம். முதல் நிபந்தனையற்ற சரணாகதியில் இருந்துதான், நிபந்தனையான சரணாகதியில் இருந்துதான் நிபந்தனையற்ற சரணாகதிக்கு செல்ல வேண்டும் என்று பாபாஜி சொல்லியிருக்கின்றார், வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில். ஆகவே இந்த சரணாகதி என்று சொன்னால் நீங்கள் சொல்ற கூற்று சரியாக இருக்குமே தவிர, நம்பிக்கையுடன் இருந்தேன் பாபாஜி, சிறிய நேரம் சில நேரங்களில் எங்கனக்கு உதவுவதாக இருக்கின்றார், சில நேரங்களில் உதவுவதில்லை. அதற்குரிய வித்தியாசத்தை கேட்கின்றீர்கள். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சில வேளை உதவலாம், உதவி செய்யாமல் இருக்கலாம், அதில் ஒரு விதமான மாறுபாடும் இல்லை. ஆனால் சரணாகதியை எடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த உதவி முழு நேரமும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் என்பதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. இதற்கும் ஒரு சும்மா ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு அதுவும் பேராசிரியர் சொன்ன ஒரு உதாரணம் தான், வேறொரு இடத்தில். அதாவது ஒரு வயல் வரம்பில் ஒரு தகப்பன் ரெண்டு பிள்ளைகளுடன் நடக்கின்றாராம். அப்படி நடந்து கொண்டு போகும்போது என்ன நடக்கின்றது? அதில் ஒரு பிள்ளை கேட்கின்றதாம் தகப்பனிடம், என்னை தூக்கி கொண்டு போங்கள் அப்பாண்டு. அவர் அந்த பிள்ளையை தூக்குகின்றார். மற்ற பிள்ளையையும் தான் தூக்குகின்றேன் என்று அவர் கேட்கும்போது மற்ற பிள்ளை சொல்கின்றதாம், இல்லை, நான் உங்களுடைய கையை பிடித்து கொண்டு நடக்கின்றேன் என்று. அப்படியே நடந்து கொண்டு போகும்போது அந்த வரம்பில் அந்த பிள்ளை வரம்பில் வழுக்கி விழுகின்றதாம், கையை விட்டு விடுகின்றதாம் தகப்பனின் கையை. ஏனென்றால் அந்த பிள்ளை தகப்பனின் கையை பிடித்து கொண்டு நடந்ததாம் என்று பேராசிரியர் ஒரு இடத்தில் இந்த உவமானம் சொல்கின்றார். ஆகவே அதானது, அதை நாங்கள் தன்னம்பிக்கை என்று வைக்கலாம். ஏனென்றால் அந்த தன்னம்பிக்கையுடன் அந்த பிள்ளை அந்த தகப்பனின் கையை பிடித்து கொண்டு போனதால் தான் அப்படியான ஒரு வழுக்கல் வரும்போது கையை விட்டு விட்டது, விழுந்து விட்டது. ஆனால் மற்றைய பிள்ளையோ தகப்பனை தூக்கி கொண்டு செல்லச் சொன்ன போது அது விழாமல் சென்று கொண்டிருக்கின்றது என்று ஏதோ ஒரு இடத்தில் இந்த ஓமானம் சொன்ன ஞாபகம் இருக்கின்றது எனக்கு. அது சரியான முறையில் சொல்கின்றேனோ இல்லையோ தெரியவில்லை, ஆனால் ஓரளவு பொருந்துகின்றது. அதாவது தன்னம்பிக்கை வேறு, சரணாகதி வேறு என்பதை அதை சிந்தித்தேன். ஆகவே இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு அதை பதிலாக கொடுக்கின்றேன். தன்னம்பிக்கையில் இருந்து கொண்டு பாபாஜி முழு நேரமும் எங்களுக்கு உதவி செய்வார், நாங்கள் விரும்பியதுகள் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்காமல் நீங்கள் பாபாஜியிடம் சரணாகதி அடையுங்கள். அதே போல்தான் பரம்பொருளிடமும். சிவனடியார்களுக்கும் தெரிந்த விடயம், சாதகர்களுக்கும் தெரிந்த விடயம், பரம்பொருளிடம் கூட நாங்கள் முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும். ஆனால் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு போக முடியாது என்பது அதற்குரிய பதில். அதே அன்பர் இன்னொரு கேள்வியை கேட்கின்றார். நான் கிரியா யோகத்திற்குள் வர முதல் இன்னொரு யோகத்தில் இருந்தேன் ஐயா. கிரியா யோகா பயிற்சி செய்கின்றேன். தீட்சை மடுத்திருக்கின்றேன் 3 வருடங்களுக்கு முன். ஆனால் எங்களுடைய கிரியா யோகா பயிற்சியில் நான் செய்யும்போது நான் மற்றைய யோகத்தில் படித்த ஒரு மந்திரத்தை பாவிக்கின்றேன் மந்திர பயிற்சியின் போது. அதே போல தியானத்தின் போது சில தியான முறைகளை மற்றைய யோகத்திலிருந்து பயன்படுத்தி கொண்டு வருகின்றேன். ஆகவே நான் செய்வது சரியா? அப்படி நான் செய்யலாமா? 2 யோகத்தையும் சேர்த்து செய்யலாமா என்றது அந்த அன்பருடைய அந்த தாயுடைய கேள்வி. ஆனால் நீங்கள் அப்படி செய்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லும் வரைக்கும், ஆனால் நாங்கள் இதை சில முறையை பார்த்திருக்கின்றோம். பல காலத்துக்கு முதல் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட யோகம் மறந்து விடாதீர்கள். இது 5 உடலுக்குரிய யோகம். பாபாஜியின் கிரியா யோகம் பஞ்சாங்க யோகம் என்று யோகியார் சொல்லுவார். இந்த யோகத்தில் முழுமையான பயிற்சி தரப்பட்டிருக்கின்றது பாபாஜியார். தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறிவுடம்பு, ஆன்ம உடம்பு என்று இந்த 5 உடல்களுக்குரிய பயிற்சியும் தான் கிரியா யோகம். ஆகவே இந்த 5 உடலுக்குரிய பயிற்சி கிரியா யோகத்தில் உள்ள போது நீங்கள் ஏன் மற்றைய யோகத்தில் இருக்கும் சில உங்களுக்கு முதல் படித்த விடயங்களை அதனுடன் கொண்டு சேர்க்கின்றீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை அம்மா. ஏனென்றால் உங்களுக்கு 5 உடலுக்கும் அந்த 5 உறை, அதை கோஷங்கள் என்று கூட சொல்லுகின்றோம், அந்த 5 உடல் உறைகளுக்குரிய பயிற்சியும் பாபாஜி முழுமையான பயிற்சியாக கிரியா யோகத்தில் தந்திருக்கும் போது நீங்கள் வேறொரு யோகத்தில் இருந்த பயிற்சியை அதனுடன் வந்து சேர்த்து செய்வது எங்கு இது பிழைக்கும் என்பதையும் இப்போது சொல்லிவிடுகின்றேன். உங்களுடைய பயிற்சியில் ஏதாவது முன்னேற்றம் கிடைக்கவில்லை முழுமையாக நீங்கள் எதிர்பார்த்த அளவு, அல்லது உங்களுடைய பயிற்சியில் சில சில தடங்கல்கள் வருகின்றதென்றால் அது எதிலிருந்து வந்ததென்பது உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். ஏனென்றால் நீங்கள் அதனுடன் கொண்டு இணைத்த வேறு மந்திர பயிற்சிகளும் அல்லது தியான பயிற்சிகளும் அவற்றால் அந்த விளைவுகள் வரலாம். ஆகவே அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு முதலாவது. ஆகவே பாபாஜியின் முழுமையான பயிற்சியை எல்லோரும் சொன்னபடியே செய்யுங்கள். அதில் நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு. அது மாத்திரமல்ல, சத்குரு பாபாஜி உங்களை தூக்கிச் செல்கின்றார். அந்த பயிற்சியை செய்யும் போது அவர் பாதுகாத்து கொள்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். அதை விடவும் இந்த யோகத்தை பற்றி குருமார்கள் சொல்லும்போது சொல்லியிருக்கின்றார்கள், இது 5 அடுக்கு மாளிகை யோகம். அது அடுத்த விளக்கம். ரைட், இந்த 5 உடலுக்குரிய யோகத்தை அவர்கள் 5 அடுக்கு மாளிகை என்று சொல்லுவார்கள் யோகியார் அவர்களும் சுவாமிராம் அவர்களும். அதாவது தேக உடல் 1வது மாடியாகவும், சுவாச உடல் 2வது மாடியாகவும், மன உடல் 3வது மாடியாகவும், அறிவுடல் 4வது மாடியாகவும், ஆன்ம உடல் 5வது மாடியாகவும் உள்ளது. ஆகவே இந்த பயிற்சி முறையை பாபாஜி உங்களுக்கு தீட்ச மூலம் தந்திருக்கின்றார். சூட்சும உடலுக்குரிய 4 உடலுக்குரிய பயிற்சியையும் தேக உடலுக்குரிய பயிற்சியை நீங்கள் அபியாசங்களாக செய்கின்றீர்கள். ஆகவே தேக உடலுக்குரிய பயிற்சி நீங்கள் எத்தனை யோகத்திலிருந்து எடுத்து செய்தாலும் அது உங்களை தாக்காது. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் சூட்சும உடலுக்குரிய பயிற்சியை செய்து கொண்டு போகும்போது சிறிது அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாபாஜியின் கிரியா யோகத்தில் தரப்பட்ட பயிற்சிகள் இந்த 5 அடுக்கு மாளிகையை நீங்கள் அழகாக கட்டி கொண்டு போகும்போது உங்களுடைய உடலில் இந்த பயிற்சிகளை நீங்கள் சொன்ன முறைப்படி செய்யும் போது அந்த வீதாசாரம், ஒவ்வொரு உடலுக்குரிய பயிற்சியின் வீதாசாரம் சம அளவில் பாபாஜி அமைத்திருக்கின்றார். சம அளவென்றால் அது ஒரு சேஃப்டி என்று சொல்லுவோம். அந்த விடத்தில் நீங்கள் தவற மாட்டீர்கள். அது உங்களுக்கு ஒரு விதமான பாதிப்பையும் கொண்டராது. அதே நேரம் நீங்கள் அந்த பயிற்சியை செய்து கொண்டு வேறொரு யோகத்தில் இருக்கும் சில சில உடலுக்குரிய பயிற்சிகளை இதற்கு கொண்டு செய்வதால் என்ன நடக்கப் போகின்றதென்றால், அந்த எந்த உடலில் கொண்டு அந்த பயிற்சியை செய்கின்றீர்களோ அந்த உடலுக்குரிய பயிற்சியில் சில வீதாசாரம் மாறுகின்றது. அதாவது ஒரு கட்டிடத்தை எடுத்தீர்கள் என்றால் இப்போது தியானத்தை கொண்டு வந்து செய்கின்றீர்கள், கொஞ்சம் கூடுதலாக வேறு முறைப்படி என்று வைப்போம். அதே போல் மந்திரத்தை கொண்டு செய்கின்றீர்கள், வேறு சில மந்திரங்களை. ஆகவே அவற்றை பார்த்தீர்கள் என்றால் 3வது மாடியும் 4வது மாடியும் உங்களுடைய உடலில் அந்த மாடி என்ற ஓமானத்தின்படி யோகியாருடைய முறைப்படி அதற்குரிய பயிற்சிகளை நீங்கள் கூடுதலாக செய்வதால் அந்த வீதாசாரம் கூடும்போது அதிலிருந்து நீங்கள் தவறி கீழே வருவதற்குரிய சந்தர்ப்பம் உண்டு. அதை எங்களுடைய குருமார்கள் அந்த மாடி இடிந்து கீழே விழும், கீழே நீங்கள் தரைக்கு வந்து விடுவீர்கள். உங்களுடைய பயிற்சியில் ஒரு நேரத்தில் அதை நீங்கள் அதிகமாக செய்யும் போது என்று அதற்கு ஒரு குறிப்பு தந்திருக்கின்றார்கள். ஆகவே அம்மா, நீங்கள் வேறு இடத்தில் அந்த தியானங்கள் மந்திரங்கள் படித்திருந்தாலும் நீங்கள் பாபாஜியின் பயிற்சியையே முழுமையாக செய்யுங்கள். மற்றவற்றை செய்ய வேண்டுமென்றால் மற்றைய நேரங்களில் செய்யுங்கள். இந்த முழுமை பயிற்சி செய்யும் போதாவது செய்யாமல் அதை தவிருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயங்கள் உங்களுடைய பயிற்சிகளில் மாறுமாக இருந்தால் அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த கேள்வியை கேட்டபடியால் அது மற்ற நண்பர்களுக்கும் அது போய் சேரட்டும். ஆகவே உங்களுக்கு தந்த ஐந்து உடலுக்கான அழகான பயிற்சியை பாபாஜி வகுத்து தந்திருக்கின்றார். அந்த பயிற்சியில் நின்று நீங்கள் உங்களுடைய சாதனையை கூட்டி அந்த அடைய வேண்டிய இடத்தை பாபாஜியின் அருளால் அடையலாம் என்பதுதான் அதற்குரிய பதில். ஆகவே இந்த ரெண்டு தாய்மாரிடம் இருந்துதான் இந்த கேள்விகள் வந்தது. அதற்குரிய பதிலை இன்று கண்டிருக்கின்றோம். அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா இருக்கின்ற இணைப்பில் உங்களுக்கு உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வழங்க போட்ட கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. இன்றைய சத்சங்கத்தில் நான்கு கேள்விகளுக்கும் சிறப்பான தெளிவான விளக்கம் தரப்பட்டது. அதில் முதலாவது என்னுடைய கேள்வி, கிரியாயோகத்தில் இருந்து கொண்டு குடும்பத்திலோட பற்றிய கேள்விக்கு அதில் வந்து என்னவென்றால், அவரவர்களின் கர்மங்களை கேட்பதற்கான ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களின் கிரியா சாதன பயிற்சி அமையும் என்பதுதான் பதிலாக அமைந்துள்ளது. ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் ஐந்து பேர் இருந்தாலும் ஒவ்வொருவருடைய கர்ம வினைப்படிதான் அவர்களுடைய சாதன பயிற்சி அமையும் என்பது தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது கேள்வி, பயிற்சியை தொடர்ந்து செய்வதற்கும் விட்டு செய்வதற்கும் உள்ள வேறுபாடு பற்றியும் கேள்வி. அதற்கும் எலிப்பொந்து என்ற உபமானத்தின் மூலம் விளக்கப்பட்டது. எனவே அதிலிருந்து அதற்குரிய விளக்கம் தரப்பட்டது தெளிவாக இருந்தது. அடுத்து மூன்றாவது என்பதன் கேள்வி, பாபாஜியுடன் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், ஆனால் சில நேரங்களில் தான் அந்த செயல் நடைபெறுகின்ற என்பதை பற்றிய கேள்விக்கும் பதில் என்னவென்றால், நம்பிக்கையிலிருந்து கிடைக்கும் என்றிருக்காது, சரணாகதி மூலம் கிடைக்கும் என்றவுடன் அடுத்து இறுதியாக நான்காவது கிடைக்கும், யோக பயிற்சியின் போது வேறொரு யோக பயிற்சியை செய்யலாம் என்ற கேள்வி. அதற்கு பதில் இல்லை என்பதுதான் பதில். ஏனெனில் பாபாஜி தெளிவாக பயிற்சியை பற்றி கூறியுள்ளார், அதாவது ஐந்து உடலுக்குரிய பயிற்சியை தெளிவாக கூறியுள்ளார். எனவே பாபாஜி கூறியபடி நாங்கள் அந்த பயிற்சியை செய்து சாதனைகளை போட்டி ஆன்ம ஏற்றை அடைவதற்கு முயற்சிப்போமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, முடிந்தளவு அந்த சுருக்கத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி மீண்டும் சொல்லுவோம் பாபாஜி பெரம்பொருளுக்கு. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. கொஞ்சம் சவுண்ட் வச்சு பேசுங்க கார்த்திகேயன் ஐயா. பேசுங்க, இப்ப கேக்குது நல்ல.
கேள்விக்கு அறிவு நிலையில இருந்தும் பாபாஜியினுடைய அருள் நிலையில வந்த பதில் நல்ல தரமாக நடைமுறையில வாழ்க்கையில மனிதனுக்கு இப்படிதான் சில விஷயங்கள் நடக்கும். இப்படிதான் நம்ம நிறுத்திக்கவும் முடியும். நம்ம எல்லாம் ஒரு பெரிய அருளாளர் கிடையாது, சாதாரண நிலையில இருக்கோம். ஆனா ஒரு நாளைக்கு அருளாளரா ஆக போறோம். இப்போ ஒவ்வொரு படியா ஏறி இந்த வகையில கேட்ட கேள்விக்கு அருமையான பதில தொகுத்து கொடுத்தீங்க. இந்த பதில சாதாரணமா வந்துடாது, சாதாரணமா சொல்லவும் முடியாது. அது சொல்றவங்களையும் சரி கொடுக்கும், கேட்கறவங்களையும் சரி கொடுக்கும். அதான் ப்ரொஃபஷன் மிகப்பெரிய ஒரு நாட்டம். அந்த வகையில பாபாஜி துணையா நிறுத்தி எல்லா வகையிலையும் நமக்கு அது புரிவார், அதை தெரியப்படுத்துவார். இங்கே கூட அஞ்சப்பட வேண்டியது நம்மளுடைய செயலை மட்டும் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தெளிவாக வரும். தெளிவாக வரும் பாபாஜியை நல்லா இருக்க முடியும். பற்றின்மையை கொஞ்சம் லேசாக வளர்த்துக்கணும். பற்றின்மை எதையும் இழக்க வேண்டியிருக்க பற்றின்மையை வந்து அப்படியே அப்படியே லைட்டா 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 அப்படியே அது ஒரு காலத்துல கம்மியா வந்துடும். அதுக்கு வேண்டிய சூழ்நிலையிலையும் பாபாஜி ஏற்படுத்திருப்பார். இந்த பட்டினியால நமக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நமக்கு அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை பண்ணி கொடுப்பார். இந்த வகையில சிறப்பான ஒரு சத்சங்கம், இன்னும் நல்ல சத்சங்க சிறப்படையே பாபாஜி பார்த்துக்கணும். ஓம் கிரியா பாபாஜி, ஓம் சிவாய்,
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை ஒரு படி மேலாக சொன்னது சொல்லியிருந்தீர்கள். அதில் எனக்கு இன்னொரு பேராசிரியர் சொன்ன ஒரு உபமானமும் ஞாபகம் வந்தது. நீங்கள் பாபாஜியை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள். அந்த பரம்பொருளை இறுக பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு ஒரு இடத்தில் பேராசிரியர் என்ன சொல்கின்றார் என்றால், நீங்கள் ஒரு வண்டில் மாட்டு வண்டில் ஓடிக்கொண்டு போகின்றீர்கள். இந்த மாட்டு வண்டில் அச்சாணிகள் இருக்கும், இந்த ரெண்டு சிதிலும் ரெண்டு பக்கமும். அந்த அச்சாணி என்பது மிகவும் முக்கியமானது அந்த வண்டிலை பொறுத்தவரையில். ஏனென்றால் அந்த அச்சாணி கலண்டுதென்றால் நீங்கள் தடம் புரண்டு விட்டு விடுவீர்கள். ஆகவே அந்த அச்சாணி வண்டிலுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல் பாபாஜியின் அருள் எங்களுக்கு மிகவும் முக்கியம். ஆகவே அதை இறுக பெற்ற வேண்டும் என்று கார்த்திகேயா சொன்னபடியால் அந்த உபமானம் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. இறுக பெற்ற வேண்டுமென்றால் அந்த வண்டிலுக்கு அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அதே போல் எங்களுடைய பயிற்சிக்கு பாபாஜி மிகவும் முக்கியம். ஆகவே நாங்கள் பாபாஜியை அந்த அச்சாணி என்று நினைத்து அவரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும், அல்லது போகும் வழியில் நாங்கள் தடம் புரண்டு போவோம். இந்த உபமானம் பரம்பொருளுக்கு பரம்பொருளை பற்றுவதற்கு பேராசிரியரால் ஒரு இடத்தில் கொடுக்கப்பட்ட ஞாபகம் வந்தது. நன்றி கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய அந்த இறுக பற்றுதல் என்ற சொல்லிலிருந்து அது ஞாபகத்துக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இதுதான் பாபாஜி பரம்பொருளின் ஆசை, அவர்கள் மூலம் இப்படியான விடயங்கள் வரும். நன்றி சொல்லுவோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது நாங்கள் கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடைக்காண உங்களை கொண்டு செல்கின்றேன்.